நல்லார் தொழும் வெண்ணை நல்லூர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது. திருச்சிற்றம்பலம் பார்வதி பதே அருளுடிவாயிய பாலகுஜாம்பாள் சமேத கடம்புவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்கின்ற இந்த ஞான நூலிலே தோத்திர பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே உயிர்கள் உயர்ந்த கதியை அடைய வேணும் என்கின்ற பரந்த கருணையினாலே அருள் நூல்களை வேதாகமமாகிய அருள் நூல்களை அருள் செய்துள்ளான். அப்படிப்பட்ட வேதாகமங்களாகிய நூல்களை எல்லாரும் படித்து அதை தெரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும் என்று அவர் திருவுள்ளத்தில் எண்ணி அருளாளர்களை தோற்றுவித்து, அது தமிழ்நாட்டு குறிப்பாக அருளாளர்களை நிறைய இங்கு அவதாரம் பண்ண செய்து அவர்கள் மூலமாக வேதாகமங்களிலே இருக்கின்ற அந்த உண்மைகளை தமிழ்நாளே பாடி நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி தமிழிலே வந்து வேதாகமங்களிலே சொல்லப்பட்ட செய்திகளை தமிழிலே சொல்லி இருக்கிறது. வேதாகமங்களினுடைய உண்மைகளை அதனுடைய சாரத்தை சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் புராணமாகவும் நமக்கு பெரியோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பெரியோர்கள் செய்தது நம் போன்றவர்களாகிய ஆன்மாக்கள் உயர வேண்டும் என்கின்ற பரந்த கருணையினாலே அவர்கள் செய்துள்ளார்கள். மனிதன் வாழ்ந்தால் அவன் பிரத்தியாருக்கு பிரயோசனமாக இருக்க வேணும், மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேணும். அப்படி பிரயோசனமாக இல்லாமலே போற ஜென்மம் நிறைய இருக்குது, பிறருக்கு பிரயோசனமாக இருக்கின்ற ஜென்மம் குறைவுதான். அப்படி பிறருக்கு பிரயோசனம் என்கிறது உலகியல் வழியிலே பிரயோசனம், பொருள் வழியிலே உலகியல் வழியிலே பிரயோசனம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அவனுக்கு வீடு கட்டி வச்சு, அவனுக்கு அதை கொடுத்து இது கொடுத்து, அது உபகாரம் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த அருள் வழியிலே செய்த உபகாரம் தான் மிகப்பெரிய உபகாரம். அருள் வழியிலே செய்கின்ற உபகாரம் மிகப்பெரிய உபகாரம். அப்படிப்பட்ட அருள் வழியிலே செய்த உபகாரமானது அந்த உபகாரத்தை அடைந்தவன் நிலைவேறாகிய இன்பத்தை அடைகிறான், நிலைத்த இன்பத்தை அடைகிறான். பொருள் வழியிலே செய்த உபகாரம் நிலைத்த இன்பம் இல்லாமல் போய்விடுகிறது, அவ்வளவுதான். ஆனால் நிலைத்த இன்பத்தை எது தரும் என்றால் அருள் தரும், பொருள் தராது. அப்படி அந்த அருள் வழியிலே ஆசிரியர் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்கள் எண்ணில்லாதன. ஆகவே அந்த உபகாரங்களிலே ஒரு மனிதன் ஒரு நெறியிலே நிற்க வேண்டும் என்பது பெரியோருடைய உள்ளம். ஒரு நெறியிலே நிற்கவில்லையானால் அவன் உயர்ந்த பேற்றை அடைய முடியாது. அந்த நெறியிலே நிற்பது நெறியிலே செல்லுவது. எத்தனையோ பிறவிகளிலே நெறியெல்லாம் நெறி தன்னை நெறியாக நினைந்து எத்தனையோ பிறவிகள் போய்விட்டது. நெறியெல்லாம் நெறி தன்னை நெறியாக நினைந்து அந்த நெறியிலே சென்று பல பிறவிகள் வீணா போச்சு. ஆனா பல பிறவிகள் வீணா போச்சுன்னா நம்முடைய பிறவி வீணா போகல. படிப்படியா படிப்படியா படிச்சு மேல வந்துட்டோம், ஐஏஎஸ் வந்துட்டோம். புறச்சமய நெறி நின்று அகச்சமயம்புக்கும் புகன் மிருதி வழியுழன்றும் புகழு ஆச்சரம அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலை நூல் பல தெரிந்தும் ஆரண நூல் தெரிந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்புருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்தரத்தடைவர் இதிர்ச்சரியை கிரியா யோகம் செலுத்தியவன் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்பது சிவஞான சித்தியார். ஆகையினாலே இத்தனை படிகளை எல்லாம் கடந்து மேலே இப்ப சைவத்தரத்தை அடைந்திருக்கிறோம். இந்த சைவத்தரத்திலே வந்து சைவ நெறியிலே நின்று ஈடுபேற்றை பெறுவதுதான் நிலையான இன்பம். அப்படிப்பட்ட சைவ நெறி என்பது எல்லாருக்கும் தெரியாது. சைவன் என்று சொல்லுவான் சைவ நெறி தெரியாது, சைவன் என்று சொல்லுவான் சைவ ஆதாரம் தெரியாது, சைவன் என்று சொல்லுவான் உண்மையிலே சைவமாக இருக்க மாட்டான். சைவன் என்று சொல்லுவான் நான் பரம்பரையா பாட்டங்காலம் பாட்டங்காலம் சைவம் தான், இந்த இது புலால் உண்ணாமல் இருப்பதனால சைவம்னு சொல்லுவான். அது மாடு மாடு யானை குதிரையில கூட திங்கிறது இல்லை, அது அதுவும் சைவம் தான். ஆகையினால புலால் உண்ணாமல் மாத்திரம் சைவம் அல்ல, புலால் உண்ணாம மாத்திரம் இருக்கிறது சைவம் அல்ல. அதற்கு மேல சைவ நெறியிலே நின்று சைவ ஆசாரங்களை கடைபிடித்து சைவ அனுட்டானங்களை செய்து சைவ சமயமாக இருக்கின்ற நூல்களை உணர்ந்து சிவஞானத்தை பெறுவது அதுதான் சைவம். ஆகையினாலே சைவாச்சாரியிடந்து சைவ தீக்கையை பெற்று சைவாச்சாரத்தில் நின்று சைவ நெறியிலே சென்றால் அவன் வீடு பற்றி பெறுகிறார். நெறி என்றால் வழி என்று மார்க்கம் என்றும் பெயர். நெறி என்றால் வழி என்றும் மார்க்கம் என்றும் பெயர். நீ வழியோடு போனாயானால் உனக்கு ஒரு இடையூறும் வராது. வழியை விட்டு விலகினால் உனக்கு இடையூறு வரும். வழியை விட்டு இடையூறு விலகினால் இடையூறு உண்டாகும். இடது பக்கமாக சென்றால் சரி, வலது பக்கமாக சென்றால் தவறு. வழியிலே சென்றால் முள் குத்தாது. வழியை விட்டு விலகினால் முள் குத்தும். நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான் திருமூல. நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான். நெறியின் வலுவின் நெருஞ்சில் முள் பாயும் திருமூலர். வெளியை விட்டு விலகின நெருஞ்சி முள் குத்தி விடும்பா. நெறியை படைத்தான் நெருஞ்சி. நெறியின் வலுவில் நெருஞ்சில் முள் பாயும். நெறியின் வலுவாது எங்க வல்லாருக்கு நெறிய நெறியில் நெருஞ்சில் முள் பாயகலாவே. ஒழுங்கா போனா உன்ன முள்ளு குத்தாது. வழியில ஒழுங்கா போனாயானால் முள் குத்தாது, இல்லைன்னா குத்தி விடும் என்று எச்சரிக்கை பண்ணுகிறார் திருமூல தேவநாயனார். ஆகையினாலே இப்படி வந்து நெறி என்பது தெரிந்து கொள்ளவில்லையானால் செய்வன் ஆக முடியாது. தீச்சை வாங்கினால் மாத்திரம் செய்வன் ஆயிர முடியாதுப்பா. செய்வ நெறியில நின்றாத்தான் வந்து செய்வன் ஆக முடியும். செய்வ நெறி தான் எல்லா நெறிகளுக்கும் மேலான நெறி. குருநாதர் தோத்திரத்துல கூட அப்படி ஒரு பாட்டு பாடி இருக்கிற செய்வ நெறி ஒன்றேதான் எவற்றினுக்கும் தலைமையான் நெறியாகும் சாற்ற கேண்மன். சைவ நெறி ஒன்றேதான் எவற்றினுக்கும் தலைமையா நெறியாகும் சாற்றக்கேன். பொய்யாக நெறி கொண்டு சமயத்தோருள் புலம்புகின்றார் அந்தோ நீர் புகுதல் வேண்டாம். மெய்யாக ஆகமத்தின் வழியே நின்று வீடு பெற்று உய்வீர்கள் என்று கூறும் சைவமே தவ முதலே தேவகோட்டை தற்புருஷ தேசிகனை போற்றி போற்றின்னு பாடியிருக்கிறேன். ஒரு பத்து பாட்டு இப்படி பாடியிருக்கிறேன். ஆகையினாலே இப்படி சைவ நெறி தான் தலைமையான நெறி, உயர்ந்த நெறி, மேலான நெறி, முதல் நெறி, உண்மையான நெறி அதுதான். அதனாலே புத்தன் முதலாய புல்லறிவிற் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க. புத்தன் முதலாய புல்லறிவிற் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க. சித்தன் ஜபமாக்கி செய்தனவே தவமாக்க அத்தன் கருணையினால் ஆடாமோதோ நோக்கம் என்பது திருவாசகம். ஆகையினாலே இப்படி சைவ நெறி தான் உயர்ந்த நெறி. அந்த சைவ நெறியை அறிந்து கொள்வதற்கு சைவத்தில் சேருவதற்கு ஏராளமான புண்ணியம் இருக்க வேணும். சேர்ந்த பிறகு நெறியை தெரிந்து கொள்வதற்கு புண்ணியம் வேணும். ஒவ்வொரு தீட்சை பண்ணிக்கிட்டு நூலையை கேட்க மாட்டான். அவன் எப்படி நெறி தெரியும்? நூலை படிக்கவும் மாட்டான், கேட்கவும் மாட்டான். கேட்காமையினாலே அவர்களுக்கு சைவ நெறி தெரியறதுக்கு, சைவத்தினுடைய பெருமை தெரியறதுக்கு, சைவ ஆசாரம் தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சைவ சமயத்தில் சேரணும் சைவ நெறி தெரியவில்லையானால் சைவனால் தான். இப்ப தீட்சை வாங்கி பூசை பண்ணலேன்னு வச்சுக்கப்பா, ஒழுங்கா அந்த தீட்சைக்கு உண்டான காரியங்களை செய்யவில்லைன்னு வச்சுக்க, அவன் தீட்சையினால ஒரு பலனும் இல்லாம போய்விடுகிறான். தீட்சைக்குரிய ஆசாரங்கள் இல்லையானாலும் பலன் இல்லை. தீட்சைக்குரிய செயல்களை செய்வது, சமய தீட்சை வாங்கினால் சமய அனுஷ்டானங்களை செய்வது, சீட தீட்சை வாங்கினால் சிவபூஜையை செய்வது, நிர்வாண தீட்சை பெற்றால் அக்ரிகாரம் செய்வது, இது அதற்கு மேல செய்வ ஆசாரங்கள் இருக்குது பாரு. இவன் தீட்சை பெற்றவன் இப்படித்தான் நடந்து கொள்ள வேணும், உலகியல் எப்படித்தான் நடந்து கொள்ள வேணும், அருளியல் எப்படித்தான் நடந்து கொள்ள வேணும் என்கின்ற முறைகள் இருக்குது பார். அந்த முறைகளை தெரிந்து கொள்ளவில்லை ஆனாலும் அவன் செய்வன. அதனாலே சைவ தீட்சையை வாங்கினால் மாத்திரம் செய்வன் அல்ல, சைவ தீட்சையை வாங்கி சைவ நெறியில் நின்று சைவ ஆசாரத்தை அனுஷ்டித்தால் செய்வனாகலாம். அதற்கு சைவ சமய நெறியை படித்தாத்தான் தெரியும். அதற்குத்தான் இப்ப சைவ சமய நெறிய இந்த சுந்தரமூர் சுவாமி திருக்கூட்டம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த நாட்டுக்கே வந்து நாயன்மார்கள் பெருமையை காட்டினவர் யாரு? சுந்தரர் தான். சுந்தரர் தான் காட்ட வந்தவர். அவர் இல்லைன்னு நாயன்மார்களை பத்தி தெரியாது, அடியாறு பெருமையே தெரியாது. தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். ஆகையினால அந்த சுந்தரம் சுவாமி திருக்கூட்டம் தான் அந்த சைவ சமய நெறிய ஆரம்பிச்சிருக்குது. அதுல வந்து இப்போ அந்த சைவ சமய நெறியில திருநந்திதி அவர் வணக்கம். சென்ற வாரத்துல சுப்பிரமணியர் வணக்கம் வல்லின்னு சொன்னோம், இப்பொழுது திருநந்திதி அவர் வணக்கம். திருநந்திதி அவர் என்பவர் சிவகணங்களுக்கு தலைவர், சிவகணங்களுக்கு தலைவர். அதற்கு மேலே வந்து சிவபெருமானுக்கு பிரதம செயலாளர், சிவபெருமானுக்கு அடுத்தாற் போல இருக்கிற பிரதம செயலாளர். அதை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? பர்சனல் மெய்காப்பாளங்கிறதோட பொருந்தாது. அவர் தான் முதல் செயலாளர். சௌருமான் வந்து ஒரு செயலை செய்ய போனோம்னா அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லுவார். சீப் செக்ரட்டரி அவர் தான் சொல்லுவார். அவர் தான் மற்றவர்களுக்கெல்லாம் அறிவிப்பது. நம்முடைய அடியவர்கள் கூட்டங்கள் எல்லாருக்கும் அவர் தான் குரு. அடியவர் கூட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் குரு. விளங்குதா? ஆகையினாலே அவருக்கு தோத்திரம் சொல்றாரு. அவர் கைலாயத்திலே முதல் வாயில காவலராக இருப்பவர். பரம விஷ்ணுக்கள் எல்லாம் அவர்கிட்ட அடி வாங்காத பரமா இல்ல விஷ்ணு இல்ல. யாருகிட்ட? திருநந்தேவர்கிட்ட அடி வாங்காத பரமாவோ விஷ்ணு இல்ல. வந்திரை அடியிற்றாலும் வானவர் மகுட ஓடி பந்தியின் மணிகளிருந்த வேத்திர படையாத்தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கு நந்தியம் பெருமான் பாதன் அகமலர் முடிமையில் வைப்பான் என்பது திருவிளையாடல் புராணம். ஆகையினாலே இப்படி அவருக்கு தோத்திரம் சொல்றாரு. நம்பன் கணத்துக்கு நாதல் அருள் நந்தி வதம் வம்பலரை கொண்டு பணிவான். அதாவது நம்பன் என்கின்ற சௌருமானுடைய கணத்துக்கு, கணம்னா சிவனடியார்கள் கூட்டத்துக்கு, பூத கணங்களும் சரி மற்ற கணங்களும் சரி எல்லா கணங்களுக்கும் அவர் தான் நாதன்னார். நாதன்னா தலைவன், கணங்களுக்கு தலைவன், கணநாதன் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட தலைமை பதவி, பெரும் பதவி, பெரும் பதவி. அப்படிப்பட்ட பதவியில் இருக்கின்றவர், அவருக்கு பேரு அருணந்தின்னு பேரு. அருளை செய்கின்ற நந்தி அருணந்தி, அருளை செய்கின்ற அருணந்தி. இப்ப அருணந்தி சிவாச்சாரியார் இருக்கிறார் அல்லவா, யாரவரு? சந்தானகுரவரில் ஒருவராயிருக்கிற திருத்துறையில் அவதாரம் செய்தருடைய சகலாகம பண்டிதராகிய அருணந்தி சிவாச்சார சுவாமிகள், சகலாகம பண்டிதர். ஆகையினாலே நந்தி என்பது சௌருமானுடைய திருநாமம். நந்தி என்பது நந்தி நாமம், நமச்சிவாயவனம் என்பது தேவாரம். ஆகவே இப்படி அந்த திருநந்தி தேவருடைய பதத்தை, அவருடைய திருவடியை வம்பலர்கை கொண்டு பணிவான். அதனாலே மனம் பொருந்திய மலர்களை கையிலே கொண்டு அவருடைய திருவடியில அரிச்சித்து பணிவாம். இந்த பணிவது, வணங்குவது, வாழ்த்துவது எல்லாவற்றிற்கும் மலர் தான் முன்ன நிற்கும். மலர் இல்லாமல் வழிபாடே கிடையாது. மலர் இல்லாமல் வழிபாடு கிடையாது. பலகாலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரைக்காடா திருஞான சம்பந்தர். மலரால் வழிபாடு செய் எது செய்தது? வேதங்கள். பலகாலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரைக்காடா என்பது ஞான சம்பந்தர் தேவாரம். மற்றவள் மலரோடு பணிவேனே போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் என்பது திருப்பள்ளிடுச்சு. அதனால மலர் இல்லையானால் வழிபாடு கிடையாது. அதனால மலர் பணி மிக உயர்ந்த பணி. ஆகவே அப்படி மலரிட்டு திருநந்தேவருடைய திருவடி அரிச்சித்து வணங்குவோமாக. அந்த திருநந்தேவர் ஒரு முகம், நான்கு திருக்கரங்கள், நான்கு திருக்கரங்கள், மான்மழு, சதுர்புஷம், திரிநேத்திரம், நீலகண்டம், செடாமகுடம், கங்கை, பெறை, இவைகளை எல்லாம் உடையவர். சௌர்மானை போன்ற திருவடியும் உடையவர். சிவசாரூபம், சௌர்மானை போன்ற திருவடிவத்தை உடையவர். அவருடைய மனைவி சுயம் பிரகாசேனு பேரு. அவருடைய துணைவியார் சுயம் பிரகாசேனு பேரு. திருமலபாடியில் இருக்கிறாரு, திருவையாற்றில் இருக்கிறாரு, சிதம்பரத்தில் இருக்கிறாரு, மதுரையில் இருக்கிறாரு, காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரு, பல பெரிய கோயில் இருக்கிறாரு. இந்த கோயில் அதை பத்தி மக்களுக்கு தெரிய வைக்க கூட ஆள் இல்லை. இப்ப ஒரு திருநந்தேவர் துணைவியோட திருவாத ஊர்ல பாருங்க, துணைவியோட இருப்பாரு. இதுல பாருங்க, நம்ம திருவையாத்துல பாருங்க, திருமலபாடியில் இப்படி பார்த்து அவருடைய திருவுருவத்தை பிரதிஷ்டை பண்ணுவது. மக்களுக்கு ஓ இப்படி ஒரு சாமி இருக்க மாட்டோமா தெரிஞ்சுக்கிட்டுமே பாவம். சைவர்கள் என்று உள்ளவர்களுக்கு பல பேருக்கு தெரியாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட திருநந்தேவருடைய திருவடியை மலர் கொண்டு பணிவாம். அதற்கு மேல சனத்குமாரர் வணக்கம். சனத்குமாரர் தான் திருநந்திதேவர்கிட்ட நேரா உபதேசம் பெற்றவர். சிவருமானத்தில் நேரா உபதேசம் பெற்றவர் திருநந்திதேவர். சிவருமானத்தில் உபதேசம் பெற்றவர் திருநந்திதேவர். திருநந்திதேவரிடத்தில் உபதேசம் பெற்றவர் ஜனத்குமார முனிவர். ஜனத்குமார முனிவர் ஜனகர், ஜனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்ற நான்கு பேரிலே, பரமதேவனுடைய புத்திரர் நான்கு பேரிலே, அந்த கடைசி பிள்ளையாயிருக்கிற சனத்குமார முனிவர் மிக சிரேட்டர், அதிபக்குவம் உடையவர். நான்கு பேரும் பக்குவடையவர், நான்கு பேரும் தான் ஜோரமாட்டு போய் உபதேசம் கேட்டாங்க. அந்த நால்வரிலே இவர் மிக அதிகமான ஞானத்தை உடையவர். அதனாலே உயிர்கள் தோறும் பக்குவம் வேற அல்லவா, உயிர்கள் தோறும் பக்குவம் வேற, உயிர்கள் தோறும் பக்குவம் வேற. கீழே இறங்கி வர வேண்டாம், அதனால உயிரோடு தோறும் பக்குவம் வேற. ஆகவே அப்படிப்பட்ட பக்குவங்களில அதிபக்குவம், அதிதீவிர பக்குவம் சொல்றது, அது அதிதீவிர பக்குவம் சொல்றது. அந்த அதிதீவிர பக்குவத்தை உடையவர் சனத்குமார முனிவர். அந்த சனத்குமார முனிவர் தான் திருநந்தேவரிடத்தை நேரம் உபதேசம் பெற்றார். ஒரு பெரிய நல்ல ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு சிபாரிசு வேண்டியதா இருக்கு, நல்ல ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு பண வசதி வேண்டியதா இருக்கு. பண வசதி இல்லாத நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியாது இல்ல. அதிகமான வசதி உள்ளவர் தான் படிச்சிருக்கணும். யாரு சந்தபார முடியும், அதிகமான வசதி. என்ன வசதி? பொருள் வசதி இல்ல, அருள் வசதி. அருள் வசதி அதிகமாக இருந்தபடினால திருநந்தேவர்கிட்ட படிக்கிறதுக்கு புண்ணியம் கிடைச்சது. இப்ப தேவகோட்ட பாலகி கிட்ட பாடம் கேட்கறதுக்கு புண்ணியம் இருக்கணும்னா எப்படி இருக்கும்? ஆறுமூலம் அவட்ட பாடம் கேட்கணும், எவ்வளவு புண்ணியம் இருக்கணும்? இப்ப அந்த வாசனையினாலதானே இதெல்லாம் பேசுறோம், இல்லையா பேச முடியுமா? வழங்குதா? ஆகையினாலே அப்படி பெரிய வாழ்க்கை பாடம் கேட்க தரிசனம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணுமே. அந்த வாக்கியம் பெரிய வாக்கியம் அப்பா. அரியவற்றுளெல்லாம் அரிதே, அரியவற்றுளெல்லாம் அரிதே, பெரியாரை பேணி தமராக்குழல் என்பது திருக்குறள். அரியவற்றுளெல்லாம் அரிதே, பெரியாரை பேணி தமராக்குழல், அரியவற்றுளெல்லாம் அரிதே. எனக்கு அவர் தெரியும், வரு தெரியும், வரு தெரியுங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. பெரியோர்கள் தெரியவர், ஞானிகளுடைய தொடர்பு கிடைக்கிற சாமானியம் இல்லை. இப்ப நமக்கெல்லாம் பரமேஸ்வருடைய கருணையினாலே சேக்கலாருடைய தொடர்பு, ஞான சம்பந்தர் தொடர்பு, திருநாவுக்கரசர் தொடர்பு, அப்பர் தொடர்பு, சுந்தரர் தொடர்பு, மாணிக்கவாத தொடர்பு, நாயன்மார் தொடர்பு, சந்தானாச்சர் தொடர்பு, கச்சியப்பர் தொடர்பு, இப்படிப்பட்ட தொடர்பு நமக்கு கிடைச்சிருக்கு. வேற யாருக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது? கிடைக்காது. கிடைக்குதா? எப்படி நம்ம கூட்டத்துக்கு, நம்ம கூட்டத்துக்கு இவ்வளவு இவ்வளவு பெரியோர்களுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு? ஞான சம்பந்தர் நமக்கு ரொம்ப சொந்தம், மாணிக்கவாத நமக்கு ரொம்ப சொந்தம், கச்சியப்பர் நமக்கு ரொம்ப சொந்தம். விளங்குதா? அவர்கள் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க நேரா நம்ம பார்க்க பாக்கியம் இல்லையானாலும் கூட அவர் நூலின் மூலமாக அவர்களை பார்க்கிறோம். அதனாலே இப்படிப்பட்ட பிரம்மஞானிகளுடைய தொடர்பு பெரியவரிடத்துல பாடம் கேட்கணும் சாமானியம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்கிட்ட படிச்சான்னா பெரிய கட்டிகாரம், அவன் பெரும்புலம். மகாவித்வான் படிச்சான்னா அவன் பெரும்புலம். அது போல திருநந்தேவரிடத்துல படித்தவர் தான் இந்த சனத்குமார முனிவர். பரமதேவனுடைய புத்திரன், பரமதேவனுடைய புத்திரன். சதுர்முகம் மைந்தன், நான்கு முகங்களை உடையவனாகிய சதுர்முகனுடைய மைந்தன் சனத்குமாரன் பாதம். சனத்குமாரனுடைய பாதத்தை என்ன பண்ண வேணும்? பதுமமலர் சென்னியில் வைப்பான். அந்த சனத்குமார குமார முனிவருடைய தாமரை போன்ற திருவடிகளை, தாமரை போன்ற திருவடி கமலங்களை, தாமரை போன்ற திருவடிகளை நம்முடைய சென்னியிலே வைத்துக் கொள்வோமா? தலையிலே சூடிக்கொள்வோம். மலரை எதுல சூடிக்கொள்வது? தலையிலே சூடிக்கொள்வோம். பெரியோருடைய பாதம் பட்டுதானால் ராத்திரி கூட சொன்ன பரமன் எடுத்து அழிஞ்சுவோம். பரமன் எடுத்து, ஞானிகள் பாதம் பட்டாலே பரமன் எடுத்து அழிஞ்சுவோம். அப்புறம் பரமேஸ்வரன் பாதம் மட்டும் அழியிறதுக்கு என்ன? நம்ம ஐயர் மலைக்கு மீனாட்சி சுந்தரம் உள்ள வாட்போக்கி கலம்பகுன்னு பாடியிருக்காரு, வாட்போக்கி கலம்பகுன்னு பாடியிருக்காரு. அந்த நூல்ல என்ன சொல்றாருன்னா, விரை கமல் பூங்கொன்றை வேய்ந்து, விரை கமல் பூங்கொன்றை வேய்ந்து, வாட்போக்கி வரை கமல விற்றிருக்கும் வள்ளல், மாணிக்க மலை மணக்கும் முடியாக விற்றிருக்கிற வள்ளல், கொன்ற மலரை அணிந்து கொண்டு விற்றிருக்கிற வள்ளல், உரை கமல் பொன் பாத கமலம் படுமுடியாருக்கு, பாத கமலம் படுமுடியாருக்கு அப்பொழுதே பாத கமலம் படும், பாத கமலம் படுமுடியாருக்கு. பரமேஸ்வரனுடைய ரத்னாசிரபதியினுடைய பாத கமலம் யாருடைய தலையில படுதோ அவர்களுக்கு பாதகஞ்சி என்ற மலம் பட்டு போகும். இதுவரையிலும் பாதகஞ்சி இது கொண்டு இருந்தது வேறு, யாரு பாதகஞ்சிஞ்சா? மலம்தான், நம்மோடு கூடவே இருக்கிற ஆணவ மலத்தான். ஆணவ மலை பாதம் என்ன பண்ணும் என்று கேட்டால் பட்டு போகும்னார். பாத கமலம் பட்டா பாத கமலம் படும்னார். அதே ஒரே சொல்லுத்தா, பாத கமலம் படுமுடியாருக்கு அப்பொழுதே பாத கமலம் படும், பாத கமலம் படும், பாத கமலம் படும். ஆகையினாலே அப்படி ஞானிகளுடைய பாதத்தை தலையிலே சூடிக்கொள்வோமாக. அதற்கு மேல மற்ற முனிவர்கள் வணக்கம், மற்றை முனிவர் மலர்த்தால் தலைமேல் வைத்து எற்றுவோமே பாசமெலாம் யாம். எல்லாரத்தான் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மற்றை முனிவர், மற்றை முனிவர் என்றால் அகத்தியர் முதலான மற்ற முனிவர்கள் எவ்வளவு இருக்காங்க, சிவஞானத்தை பெற்ற முனிவர்கள் அளவில்லாதவர். அது மற்ற முனிவர் எல்லா முனிவர்களையும் சொல்லிட்டார். அகத்தியர் முதலாக மற்றைய முனிவர்கள் அத்தனை முனிவருடைய பாதங்களையும் தலைமையில சூடிக்கொண்டு பாசங்களை எல்லாம் அழித்து விடுவோமாக, பாசத்தை தொலைத்து விடுவோமாக. பாசத்தை தொலைக்கிறதுக்கு தான் இந்த வேலையே. எந்த வேலை? இந்த இந்த காலேஜ்ல படிக்கிறதே அதுக்கு தான். எந்த காலேஜ்ல? கடம்ப உணவேஸ்வரர் காலேஜ்ல படிக்கிறதே எதுக்குன்னா, பாசத்தை தொலைப்பதற்காக. பாசத்தினாலதான் நம்ம மோசம் போனோம். மோசம் போனது எதனால என்று கேட்டால், பாசத்தினால விளங்குதா? ஆகவே அப்படி பாசத்தை எதனால தொலைக்கலாம் என்றால், சிவஞானம் பெற்ற சிவஞானிகளுடைய திருவடியை சூடிக்கொள்வதனாலே பாசம் தொலையும். சிவஞானம் பெற்ற சிவஞானிகளுடைய திருவடியை தலைமையில சூடிக்கொள்வதனாலே பாசத்தை தொலைப்போம். மற்றை முனிவர் மலர்த்தால் தலைமையில் வைத்து எற்றுவோமே பாசமெல்லாம் யாம். பாசம் என்பது அஞ்சு வகையாக சொல்லப்படுகிறது. ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாய் என்கின்ற ஐந்து வகையான பாசங்கள். இந்த அஞ்சு வாசமும் கெடுதல் பண்றதுதான். அஞ்சு வாசமும் கெடுதல் பண்றது. ஆணவமலை சுத்தமாக அறிவை மறைக்கும். கண்மமலை என்ன செய்யும்னா, மறுபடி பறவையை உண்டாக்குவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மாயாமலை என்ன பண்ணும்னா, கொஞ்சம் அறிவை கொடுக்கறாப்புல கொடுத்து உலகி இல்லை உலைய விட்டு மயக்கத்தை செய்யும். மண்ணில் மயங்கன, பொண்ணுல மயங்கன, பெண்ணுல மயங்கனான்னு ஆயிப்போம். அதே மாயாமலத்து வேலை, அதே மாயாமலத்து வேலை. மாயை மயக்கமும் செய்யும். அதனாலே மாய மயக்கத்தை செய்யும். மாயையில் தான் எல்லாம் தோன்றுவது. உலகம், பொருள், உடம்பு எல்லாம் மாயையில் தான் தோன்றும். மாயையும் அந்த பொருள்களாக இருந்து, மாயை பொருள்களாக இருந்து அதுல நுகர செய்து அழுந்த செய்யும். திரோதாயி மறைப்பு தொழிலை கொடுத்து, மறைப்பு தொழிலை செய்யும். மறைப்பு தொழில்னா இந்த இறைவனை அணுக ஒட்டாமல் உலகியலிலேயே செலுத்தி உளல வச்சு பக்குவத்தை கொண்டு வரது. சுத்த வச்சு அலைய வச்சு அதுக்கு முற்பாடு பக்குவத்தை உண்டு பண்றது. திரோதாயி துரோதான சக்தின்னு சொல்றோம். அஞ்சும் கெடுதல் தான். மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தயிரிற் பொறு மத்துறவே. திருவாசகம். மலங்கள் ஐந்தார் சுழல்வன் நிலையாத கொல்லிவட்டம் கரங்கன நிமிடத்தின்கண் சித்தியார். மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி மன்னி எல்லாம் வரிசையா சொல்றார். மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி மன்னி சலமாறும் பிறப்பிறப்பில் தங்கி தரை கீழ் மேலும், தரை கீழ் மேலும் நிலையாத கொல்லிவட்டம் கரங்கன நிமிடத்தின்கண், நிலையாத கொல்லிவட்டம் கரங்கன நிமிடத்தின்கண் அலமாறு இறைவன் ஆனையால் உயிர் சாரும் என்று என்பது சித்தியார். விளங்குதா? நீங்க அடுத்தாப்புல சித்தியார் கேட்டா நல்லா விளங்கும். நீங்க சித்தாந்த சிக்காமணிகள் ஆகிவிடலாம். சித்தாந்த ரத்னம். ஆகவே அப்படி பாசத்தை எல்லாம் தொலைப்பதற்கு ஞானிகளுடைய திருவடிகளை சூடிக்கொள்வது, ஞானிகளுக்கு தொண்டு செய்வது, ஞானிகளை தியானம் பண்ணுவது, அவர்கள் வழி நின்று அவர்களை வணங்குவதனாலே பாசம் தொலையும். அதற்கு மேல முறையாக சொல்றாரு வணக்கம் காரைக்காலமையாருக்கு சொல்றாரு. அடுத்தாப்புல ஞானசம்பந்தருக்கு மூத்தவ, ஞானசம்பந்தருக்கு மூத்தவ, அதனாலே போது வயங்களை போட்டுட்டு வாங்க. காரைக்காலமையார் எங்கே தோன்றினால், காரைக்காலே தோன்றினார். ஒரு ஊரை சொன்னால் பெரியவர்களை பேர சொல்லாம ஊரை சொல்றோம். பெரியவர்களை பேர சொல்றது இல்ல, ஊரை சொல்றோம். சீர்காழியாரு திருவாத ஊரார், நாவல் ஊரார், திருவாமூரார் என்று அவங்க பேர சொல்லாம ஊரை சொல்ற, ஊரை சொன்னாலே புரிஞ்சுக்கலாம், ஊரை சொன்னாலே புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விளங்குற. ஆகையினாலே அப்படி இவளுக்கு என்ன சொல்றா, காரைக்கால அம்மை. அம்மையாருங்கிறது வந்து சிவபெருமான் கொடுத்த பெயர். சிவபெருமான் கொடுத்த பேர் அம்மையார். ஊரு காரைக்கால். அவ சொந்த பேரும் அல்ல, சொந்த பேரும் அல்ல, அது வல்ல, அதான் வல்ல. சாமி கொடுத்தவர் தான் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தலையால நடந்து கைலாயத்துக்கு போனா, தலையால நடந்து திருவாலங்காட்டுக்கு வந்தான். தலையால வந்து கைலாயத்துக்கு போனா என்னமா வேணும்னாரு, என்னமா வேணும்னாரு. அங்க போன உடனே இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கலாம். ஒரே இடத்துல ஒரு 1000 ஏக்கர் எனக்கு இருக்கிறாப்புல ஒரு அருள் பண்ணு கேட்டிருக்கலாம். அது செட்டி பிள்ளையா இருந்து கூட அந்த என்ன வரல, ஒரு 1000 ஏக்கர் கேட்டிருக்கலாம் நமக்கு கொடுத்துருக்கலாம். அவ உடம்பே வேண்டான்னு சொல்லி உதறினவர், உடம்பே வேண்டான்னு சொல்லி சதைப்பகுதி எல்லாம் உதறி விட்டான். கணவன் தெய்வம் என்று வணங்கினான். இவள் மானுட பெண் அல்ல தெய்வ பெண்ணு, அதை அறிந்த பிறகு நான் வந்து துறந்து விட்டேன். இவளை மனைவியாக என்னவன்ல தெய்வமாக எண்ணினேன். இந்த பிறந்த குழந்தைக்கு 2ஆம் தாரம் கட்டி பிறந்த குழந்தைக்கு அந்த தெய்வத்தினுடைய பேரை வச்சிருக்கிறேன், நீங்களும் கும்பிடுங்க. அப்படியே உடனே அவளுக்கு உணர்வு கூற வேண்டி பெறுவார் மெய்யில் ஊனடை வனப்பையெல்லாம் உதறி. வனப்பு புரியுதா? அழகு. ஊனடை வனப்பையெல்லாம் உதறி எப்புடம் பேயாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் ஆனாரு. பெரிய புராணம் அப்படி உடம்பு இருக்கிறது அதிகம் உதரணவர். மற்றும் தொடர்பாட வெண்கொள் பரப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை. அப்படி தலையாலே நடந்து போன, அப்படி தலையாலே நடந்து போய் என்ன வேணும்னு கேட்டாரு சுவாமி. என்ன வேணுமா, இங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கீ, உனக்கு என்னமா வேணும்னாரு. பின் வேண்டுகின்றார், பரவாமை வேண்டும், மீண்டும் பரப்புண்டே உன்னை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டுனான் மகிழ்ந்து பாடி அறவா, நீ ஆடும் போதும் அடியும் கிடக்க. பெரும் பேர் அவ கேட்ட வரம் அற்புதமான வரம். இரவாத இன்ப இரவாத இன்ப அன்புன்னா நீங்காத குறையாத இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றாரு. உலகத்துல வைக்கிற அன்பு துன்பத்தை தருமா, அவங்கிட்ட வைக்கிற அன்பு இன்பத்தை தருமா, அதனால இன்ப அன்புன்னு போட்டாரு. உலகத்திலே அன்பு தானே வச்சுக்கிட்டா அவ வைக்கலன்னா கூட நம்ம வைக்கிறோம், அவன் வைக்கலன்னா கூட நம்ம வைக்கிறோம். புரியுதா இல்லையா? நான் சொல்றது கூட இல்லையா? புள்ள நம்ம மேல அன்பு இல்லைன்னா கூட நம்ம வைக்கிறோம், தொண்டாட்டி நம்ம மேல அன்பு இல்லைன்னா கூட நம்ம வைக்கிறோம். அது என்ன ஆகுது? கடைசியா துன்பமாக முடிந்து விடுது. இது வந்து இன்பமே. அதனாலே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பரவாமை வேண்டும், மீண்டும் பரப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டு அதுக்கு மேலே ஆசை தீரல, இன்னும் கேட்கணும்னு ஆசை. இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும் போது அடியிலிருந்து நான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படியே உனக்கு வரம் கொடுத்துட்டு நீ நேர திருவாலங்காட்டுக்கு போட்டார். கூடுமார் அருள் கொடுத்து குலவுதன் திசையில் என்று நீடுவாள் பலரமுது நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமாம் நடனி கண்டு ஆனந்தன் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்ம என்றான் பரவுவார் பற்றாய் என்றான் என்பது பெரிய புராணம். அப்படி திருவாலங்காட்டுக்கு வந்தாள். திருவாலங்காடு அது ஊரு அன்மாக்களுக்கு எப்படி செய்யணும் நினைக்கிறாரோ, எங்க செய்யணும் நினைக்கிறாரோ அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு அது அவனுக்கு தான் தெரியும். ஆகையினாலே அப்படி திருவாலங்காட்டுக்கு போனாரு. அங்கே வந்தா அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஊர்துவதாண்டவம், திருவாலங்காடு ஊர்துவதாண்டவம். அப்படி ஊர்துவதாண்டத்துக்கு அடியில் நின்று பாடிக்கிட்டு இருக்கிறார், பாடிக்கிட்டே இருக்கிறார். அவ ஆடிக்கிட்டே இருக்கிறார், இவர் பாடிக்கிட்டே இருக்கிறார். ஞானசம்பந்தர் திருஞானசம்பந்தர் திருவாலங்காட்டுக்கு போனாராம் தரிசனம் பண்ண. அவ தலையினால நடந்த ஊரை நம்ம காலில் மிதிக்கப்படாதுன்னு பக்கத்தூர்ல தங்கிக்கிட்டாராம் ஞானசம்பந்தர். கனவுல சாய் போய் என்ன பாட மறந்தியான்னாரா, அப்போ இரவுல எழுந்து பாடினாரா ஞானசம்பந்தர். திருவாலங்காட்டை மிதிக்காங்க, அம்மை திருத்தலையாலே நடந்து ஓற்று திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை ஒரு சிகாமணியார் சாரச் சென்று செம்மநெறி வலுவாத பதியின் மாணவர் சிடும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார். சிடும்புறையில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் என்பது ஆகையினாரே அவர் ஆடுகிறாரு. அந்த நாடகத்தை பார்க்கிறாளாம், பார்க்கிறான்னா அவன் ஆடுவது ஞானக்கூத்து. ஞானக்கூத்தை எதனாலே பார்க்கலாம் ஞானக்கண்ணாலதான் பார்க்க முடியுமா ஞானக்கூத்து? அந்த ஞானக்கூத்தை எதனாலே பார்க்க முடியும் என்று கேட்டால் ஞானக்கண்ணாலதான் பார்க்க முடியும். அதை சொல்றாரு, நம்மடிகள் நாடகத்தை ஞான விழியால் திளைக்க அம்மை திருப்பாதம் நினைப்பான். நம்மடிகள் நாடகத்தை, ஆடுவது நாடகம், அந்த நாடகத்தை எதனாலே காண்கிறாள் அம்மையார் என்று கேட்டால் ஞான விழியால் துளைக்கும், ஞான கண்ணால பார்க்கிறார். அப்படி பார்ப்பவளாகிய அம்மையினுடைய திருப்பாதத்தை நெஞ்சாலே நினைப்போமாக, நெஞ்சிலே நினைப்போமாக, வாக்கிலே வாழ்த்துவோமாக, கையாலே கும்பிடுவோமாக. யாருடைய வாதத்தை? கரைக்கலமையாருடைய திருவடி. அதற்கு அடுத்தாறு போல வருபவர் திருஞான சம்பந்தர். திருஞானந்தர் உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர் தான், பக்கத்து ஊருக்காரர். திருஞான சம்பந்தர் முன்ன பிறவியில எங்க இருந்தாரு? கைலாயத்தில் இருந்தவர். கைலாயத்தில் இருந்தவரை சீர்காழிக்கு வர சொன்னார். கைலாயத்தில் இருந்தவரை அஸ்ஸாமுக்கோ ஆந்திராவுக்கோ வங்காளத்துக்கோ வர சொல்லல, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அப்படின்னா பாத்துக்க எவ்வளவு தமிழ்நாடு சிவருமானுக்கு புரியும். கேரளாவிலயோ வங்காளத்திலயோ கர்நாடகாவிலயோ அவரை அவதாரம் சொல்லல, தமிழ்நாட்டுல சீர்காழியில போய் பறனார். நாங்க நல்ல விளையும்னு தெரியும், அதனாலே தமிழ்நாட்டுக்கு வர சொன்னாரு. யாரும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவருக்கு என்ன வேலைன்னா சமயத்தை நிலைநிறுத்துவது. ஞான சம்பந்தருக்கு சமயத்துக்கு இடையூறாயிருக்கிற, நம்முடைய சைவ சமயத்துக்கு இடையூறாயிருக்கிற சத்துருக்களாயிருக்கிற மற்ற சமயங்களை அழித்து சைவ சமயத்தை தலைக்க செய்வது. வேத நெறி தலைத்துவங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய அவரு வேலை செய்தார். வேத நெறி தலைத்துவங்க செய்தார், மிகு சைவ துறை விளங்க செய்தார். அதனால பூத பரம்பரை, பூத பரம்பரைனா உயிர் வர்க்கங்கள், பூத பரம்பரைனா உயிர் வர்க்கங்கள், அது வந்து புலியும் முடியாது. புலியும் முடியாதுனா அருள் பெற்று உயர்ந்த கதியை அடைய முடியாது செய்தார். அதற்காக என்ன பண்ணினாரு? ஞான சம்பந்தர் பிராமண குலத்திலே சிவபாதவருக்கும் பகவதி அம்மையாருக்கும் புத்திரனாக தோன்றும்படி செய்தாரு. அப்படி தோன்றும்படி செய்து நேரா மதுரைக்கு போய் சொன்னார். மதுரையில தான் இந்த நம்ம சமயத்துக்கு சத்துருக்கள் அதிகமாக இருந்தார்கள். பாண்டிய நாட்டில் சைவ சமயத்துக்கு சத்துருக்கள் எப்போதும் சைவ சமயத்துக்கு சத்துருக்கள் இருக்கும். இப்ப சைவ சமயத்திலேயே சைவ சமய சத்துருக்களா இருக்கிறார். அதனாலே வந்து வீட்டுக்குள்ளேயே சத்துரு இருக்கிறாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளேயே சத்துரு இருக்கிறார் இல்லையா. நம்ம வீட்டுக்குள்ளேயே சத்துருக்கள் இருக்கிறது உண்டு அல்லவா, மனைவிக்கு சத்துரு இருக்கிற கணவன், கணவனுக்கு சத்துருவா, மனைவி இருக்கிறது பிள்ளைக்கு சத்துரு, அப்படி எல்லாம் இருக்கிறது. அது போல சமயத்துக்குள்ளேயே சத்துருக்கள் சைவ சமயங்களை போல இருந்து சைவத்தை கெடுப்பவர் நிறைய இருக்கிறார்கள். ஆகவே உண்மையிலேயே புறச்சமயமாயிருந்த சமண சமயத்தினாலே சைவ சமயம் தாழ்வுற்று குறைந்து இருந்தது. அந்த சைவ சமயத்தை தலைக்கும்படியாக சிவபெருமான் எண்ணினார். அதனால மூன்று வயசுல அவருக்கு பால் கொடுத்தார். பால் கொடுத்தா தானே தெம்பு வரும், பால் குடிச்சா தானே தெம்பு வரும், பால் கொடுத்தார் பாலகுடி, பாலகுடி. அதனால இந்த பாலை எது கொடுத்தார்னா, பரந்தெழுந்த அமன் முதலாம் பரசமய இருள் நீங்க, சிறந்தழுவு சைவ நெறி திருநீற்றின் ஒளி அறந்த எட புகலியருவன் அமுது செய்ய, திருமலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரிவும் கடல் போற்றி என்பது உமாவிசுவத்தின் பாட்டு. ஆகையினாலே இப்படி பாலை கொடுத்து அதற்கு மேல வேலை கொடுத்த அவனுக்கு இவருக்கு தாளத்தை கொடுத்தார். பாலை கொடுத்து வேலை கொடுத்தாள் ஒருத்தவனுக்கு, அதா இருக்கு முருகனுக்கு. பாலும் கொடுத்தா வேலும் கொடுத்தா, பாலும் கொடுத்தால் வேலும் கொடுத்தால், இங்க பால் கொடுத்து தாளம் கொடுத்தா. அவருக்கு பாடுற வேலை இல்ல, யாருக்கு? முருகனுக்கு பாட தெரியாது. அந்த முருகனுடைய அம்சமாக வந்தவர் ஆகிய ஞான சம்பந்தருக்கு பாலும் தந்து தாளமும் தந்தார். தாளமும் தங்கத்துல தாளம் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர்மும் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை ஆடும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கணந்தனை என் கணம் இறஞ்சோ கோழிலிப்பெரும் கோயிலுடானை கொலக்காவினில் கண்டுகொண்டேனே என்பது சுந்தரம் சுவாமி தேவார். இன்னிசையால் தமிழ் பரப்பு ஞான சம்பந்தன் அவனுக்கு ஏன் கொடுக்கப்படாத தாளம்? அது வெங்கலத்தில ஏன் கொடுக்கறது? தங்கத்துல கொடுக்கணும்னு கொடுத்துட்டான். தங்கத்துல தாளம் ஞானசம்பந்தர் ஓசையும் தந்தாள். தங்கத்துல ஓசையும் வேலும் கொடுத்தா, பாலும் கொடுத்தாள், வேலும் கொடுத்தாள், இங்க பாலும் கொடுத்து தாளமும் தந்தாள். அதுக்கு மேல பல்லக்கு தந்தா, முத்து பந்தல் தந்தா, அப்புறம் 16 அடியாறு, அப்புறம் பக்கவாத்தியம், இத்தனை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. நிறைய வேலை இருக்குது பிள்ளைக்கும். 12 வயசு போயில போ சொல்லி இருக்காமா, அவ்வளவு சத்துருக்கள் கிடையில, அதான் பெரியாச்சு. 12 வயசு ஞானசம்பந்தர் மதுரைக்கு போகும்போது 12 வயசு, 8000 சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு 12 வயசு பையன். ஒரு கடுமையான உச்சகட்டமான ஒரு எதிர்ப்பு. திருவருள் கூட இருந்து சொக்கன் என்னுடைய உள்ளத்துல இருப்பதனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு மங்கை ரகசிக்கு சொன்னார். சொக்கனின் உள்ளத்தில் இருப்பதனால இந்த ஈனர்களுக்கு எளிய நலன் ஆலவாய அறம் நிற்கவே பாடினார். இந்த ஈனர்களுக்கு எளிய நலன் திரு ஆலவாய அறம் நிற்கவே என்று மதுரைக்கு சென்று இருந்தவனத்துக்கு சமணர்கள் அரசனுடைய உத்தரவின் மேலே தீ வைக்க அந்த தீயால பாண்டியனை பற்றும்படியாக பாடினார். பையவே சென்று பாண்டியருக்காகவே பாடினார். பற்றியது, குதித்தது, தாங்க முடியவில்லை. தாங்க முடியாமையினால அந்த சாம பூசணவனையே கூப்பிடுட்டார். கூப்பிடுன்னு யாரு சொல்லிட்டா? கூன் பாட்டியம். மங்கையர்கரிசியா சொன்ன, சமயம் பார்த்து சொன்னா சமயத்தை வளர்க்கும். ரொம்ப கட்டிக்கார். யாரு? என்ன சாமர்த்தியம் இருந்திருக்கணும், எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும், எவ்வளவு யுக்தி இருந்திருக்கணும், எவ்வளவு திறமை இருந்திருக்கணும், எவ்வளவு பக்தி இருந்திருக்கணும். சாதாரணமான வேலை அல்ல. ஞானசம்பந்தர வரவழைத்து சைவ சமயத்தை நிலைநாட்டினாள் என்பது சாதாரணமான வேலை அல்ல. மங்கையர்க்கரசி வளவர் ஓன்பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்தும் நாள் துரும்பரவர் மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் குலதெய்வம் பாடினார் சேக்கலார். மங்கையர்க்கு அவர் மங்கையர்க்கரசி வளவர் ஓன்பாவேனாரு சேக்கலார். என்ன பண்ணாரு? மங்கையர்க்கு மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் குலதெய்வம் வளவர் திரு குல கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடால் தென்னர்குல பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் வீரான் சண்பயர் ஒரு அருளினாலே இருந்தமிழ் நாடு உற்ற இடம் நீங்கி அப்பால் புங்குழிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. அப்படி மங்கையர் புராணத்தை எவ்வளவு வசதி சொன்னாலும் தகுமே, எவ்வளவு. அதனாலே அப்படி குன்பாண்டியனை நின்றசி நெடுமாற நாயனாராக ஆக்கி வந்த வெப்பு நோயை தீர்த்து சமணமாகிய வெப்பு நோயையும் தீர்த்து சமணமாகிய வெப்பு நோயையும் தீர்த்து சைவத்தில நாயன்மாராக ஆக்கிய பெருமை ஞானசம்பந்தர். அப்படி அரசன் சைவமானான் என்று நாடு முழுவதும் சைவமாகிவிட்டு மன்னன் நீர் அணிந்தான் என்று மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வர் துண்ணின் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார். பயந்து கொண்டிருந்தவன் தைரியம் அப்புறம் பூசினா ராஜாவை பூசிக்கிட்டாரு. அதனாலே சைவம் தலைப்பது இல்லைன்னா சமண காடா இருக்கும். கோயில் ஏது, வேதம் ஏது, ஆகமம் ஏது, புராணம் ஏது, பண்பு ஏது, தமிழ் ஏது, எல்லாம் எல்லாம் நாசமாயிருக்கும். அத்தனையும் தலைக்க வைத்தவர் திருஞான சம்பந்தர். அந்த குறிப்பில வெப்பு ஒளிய மீனவருக்கு நீரளித்த வேதி என்றாள். வெப்பு ஒளிய பிறவி வெப்பம் ஒளிய உடலுக்கு வந்த வெப்பம் ஒளிய திருநீர் தந்த வேற ஒண்ணும் இல்லை. என்ன கொடுத்தாரு? திருநீர். திருநீற்றுக்குத்தான் எவ்வளவு உரிமை. பாப்பா 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 புறப்படும் போது அப்பர் சுவாமி போக வேண்டாம் சாமி எங்கே மதுரையிலே சொல்ல முடியாத கொடுமையுடைய சமணர்கள் இருக்கா, அவர்களால நான் பட்ட அவஸ்தை கொஞ்சம் இல்ல சாமி அப்படின்னு சமணர் சொன்னார். பழைய சமணர். புது செய்வர் பழைய சமணர் சொன்னார். அப்ப என்ன பண்ணாரு? குத்தலரு குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேடவிகிருதம் மத்தமோ மதியும் நாகம் முடி மேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோட அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே புத்தரோட அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் இது திருநீரு. திருநீர் தான் வந்ததுங்க. திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று பாடினார். அதனாலே திருநீற்றாலே சமணத்தை வந்து விட்டார், திருநீற்றினாலே வந்து விட்டார். வென்றது திருநீர் தான், நிற்றால் அமராடி நன்மலனே அப்படின்னு திருப்பூர்லையும் வருது. அதனாலே திருநீர் பகைவர்களை சாம்பலாக்கும், சாம்பல் பகைவர்களை சாம்பலாக்கும், அடியவர்களுக்கு அமுதமாக இருக்கும். ஆகையினாலே வெற்பொழிய மீனவர்க்கு நிரளித்த வேதி என்றால் வேதி என்று குறிப்பு சொல்றாரு. அவங்களுக்கு வேதம் தானே முக்கியமான நூல், அது எடுத்த உடனே சேர்க்கலா சொல்லிவிட்டார் வேதனை தலைத்தும். அதனாலே அப்படிப்பட்ட வேதியனுடைய தாளை திருவடியை எப்பொழுதும் சிந்திப்பார்களாம், எப்போதும் அவருடைய திருவடியை சிந்தி. அதற்கு மேல திருநாவுக்கரசனாயனார் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தவர். அதனால வெயில் இருந்து நிழலுக்கு வந்தாத்தான் நிழல் அருமை தெரியும். வெயில் இருந்து நிழலுக்கு வந்தான்னா நிழல் அருமை தெரியும். நிழல் அருமை வெயிலே நின்றறிவன், நிழல் அருமை வெயிலே நின்றறிவன், ஈசன் கடல் அருமை இன்னலிலே காண் என்பது சைவ சமய நூல்ல ஒரு தனி நூல். அது நிழல் அருமை வெயிலே நின்றறிவன், ஈசன் கடல் அருமை இன்னலிலே காண். ஆகையினாலே இப்படி சமண சமயத்திலே இருந்து அதன் மேல சைவத்துக்கு வந்தபடியினாலே இவருக்கு அந்த அருமை அளவில்லாமல் தெரிந்தது, அந்த சிறுமை அளவில்லாமல் தெரிந்தது. சமணத்தினுடைய சிறுமை தெரிந்தது நன்றாக, சைவத்தினுடைய அருமை நன்றாக தெரிந்தது. சமணத்தினுடைய சிறுமை, புறச்சமயத்தினுடைய சிறுமை தெரிந்தது, இந்த சைவ சமயத்தினுடைய பெருமை தெரிந்தது. அதனாலதான் போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்று பாடுறார். ரொம்ப கவலைப்படுறார், ஐயோ இப்படிப்பட்ட ஜாமிய ரொம்ப காலமா கும்பிடாமட்டேன், இந்த தங்கத்தை இந்த மாணிக்கத்தை இந்த வைரத்தை எத்தனையோ காலமா கும்பிடாம விட்டுட்டேனே. தலையாளம் கடன் தன்னை சாராதே சல நாள் போக்கினேனே, போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்றெல்லாம் பாடுறார். அவருக்கு பெரிய ஆசை, ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? சிவபெருமான் திருவடிய தலைமையில வச்சுக்கணும்னு ஆசை. அவர் வந்து தலைமையில வைக்கணும்னு ஆசை, சிவபெருமான் திருவடி தலையிலே வைக்கணும், அதை பிறகணும்னு ஆசை. சொன்ன மாதிரி அந்த துறையில் இருக்கிறவனுக்கு என்ன வர்ற, எப்ப சிவபெருமான் திருவடி தலையிலே நமக்கு படும், எப்பொழுது சிவபெருமான் திருவடி கமலம் தலையிலே படும் என்று அதே உச்சகட்டம். அதுதான் திருவடி வீச்சை. ஞானசம்பந்தருக்கு எல்லா தீட்சையும் பாடலையே, எல்லா தீட்சையும் பாடல, எல்லா தீட்சையும் பாடல. இவருக்கு திரு தீட்சையோட இப்படி வகை வகையா செய்தார். மாணிக்க வாசகருக்கு உடனே எல்லா தீட்சையும், திருப்பெருந்துறையில ஒரே சமயத்தில் எல்லா தீட்சையும் பண்ணி விட்டார். வான்னு கூப்பிட்டு கொடுத்தார், வாவா என்று அருள் செய்தான். ஆவா அரியன் இந்திரன் வானோருக்கு அரியசன் வாவா என்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டார், பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டார். நிலந்தன்மையில் வந்தருளி நீள்விழல் காட்டினார், அவனே வலிய வந்து கேட்டான். பூவார் அடிச்சு விடு எந்த மேல் பொய்த்தலுமே, தேவார பாவாடி தெள்ளையனம் கொட்டாமல் என்பது திருவாசகம். ஆகையினால இவருக்கு சிவபெருமானனுடைய திருவடி கமலம் தலையிலே சூட்டிக் கொள்ள வேணும் என்று ஆசை. அதனால என்ன பண்ணாரு, திருச்சத்தி முத்தத்துல போய் அதுக்கு மனு போட்டார், அதுக்கு விண்ணப்ப மனு போட்டார். என்னமா போட்டாரு சொல்லு பாக்கலாம்.
பூவாரடிச்சுவடு என்னே பொறித்துவை போகவிடில் மூவா முடுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தளர்க்கை தேவா திருச்சத்தி முற்றத்துறையும்
சிவக்கொடுந்தே. இப்படி வந்து என்னுடைய தலையிலே உன்னுடைய திருவடியை சூட்டி வைப்பாயா, இல்லையானால் உயிரை விட்டு விடுவேன், உன்மேல பழி வந்து விடும், உன்மேல பழி வந்து விடும். அதுக்கு பயந்துகிட்டார் சிவபெருமான், இவர் சொன்னதை கேட்டு பயந்துகிட்டார், பழி வந்துருங்கிறானே அப்படின்னு பயந்துகிட்டார். அப்பா அப்பா நீ நேரா திருநெல்வேலூருக்கு வந்துருப்பான்ட்டார்.
மன்னதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்போதில்
உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி விதைப்பாத மலர் சூட்டினான் சிவபெருமான்.
கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்தாரா, தலையில திருவடியை சூட்டினார்.
இரண்டு திருவடிகளையும் அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கன செஞ்சாரன் இரண்டையும் சென்னி சேர்த்தவன்
உயிஞ்சானன் அடியன் ஓத ஓர்லையில் நஞ்சனி மடற்றி நான் மறைந்து நன்னினான். கந்தபுராணம்
யாருக்கு?
மார்க்கண்டையர். அஞ்சலை அஞ்சலை அந்த பயப்படா, ரெண்டு தடவை சொல்லியிருந்தார், பயப்படாதே பயப்படாதே. அவளுக்கு
செஞ்சாரன் இரண்டையும் சென்னி சேர்த்தன் இரண்டு திருவடியையும் தலைமையில வச்சார், மார்க்கண்டர் தலைமையில வச்சார். உயிஞ்சானன்
பழைத்துக் கொண்டேன்
அடியன் என்று ஓத ஒல்லையில் உடனே என்ன பண்ணாரு, நஞ்சனி மடத்தினன் மறைந்து நன்னினான். மறைந்தால் அவருக்கு பக்கத்திலேயே இருக்காராம், மறைந்து மார்க்கண்டருக்கு பக்கத்திலேயே இருக்காராம். நன்னினான் பக்கத்துல கடம்பந்துளை நன்ன நம்பினை ஆயினார்.
அது போல திருநாவுக்கரசருக்கு திருவடியை சிவபெருமான் திருநல்லூரிலே சூட்டினார். நினைந்துருகு அடியாரை நெய்ய வைத்தார், எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிச்சுருவை போர் வைத்தார், செடுமதியும் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுட தேரத்துற்ற இனமலர்கள் போது அவிழ்ந்து மதுவாய்ப்பில்லியை நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவார் என்பது திருத்தாண்டகம். அதை சொல்லி பரித்தரிப்பாம் பாதம் பரமசிவன் பாதம் தரித்துயர்ந்த வாகீசர் தாள். அதையால வாகீசராகிய திருநாகர சுவாமியுடைய திருவடியை நம் தலையிலே தரித்து கொண்டு பரமசிவனுடைய பாதத்தை தலையிலே சூடிக்கொண்டவராகி, அப்படி பரமசிவன் பாதத்தை தலையிலே சூடிக்கொண்டவராகிய திருநாகர சுவாமியுடைய திருவடியை நாம் தலையிலே சூடிக்கொண்டு நம்முடைய பாசத்தை ஒழித்து விடுவோம். பரமசிவன் பாதத்தை தலையிலே சூடிக்கொண்டவராகிய திருநாகர சுவாமியுடைய திருவடி கமலங்களை தலையிலே சூட்டிக்கொண்டு நம்முடைய பாதத்தை ஒழிப்போமா? பரித்தரிப்பாம் பாசம் பரமசிவன் பாதம் தரித்து உயர்ந்த வாகீசத்தாள். திருநாவுக்கரச சுவாமிக்கு வாகீசர்னு பேர். வாகீசருங்கிறது திருநாவுக்கரசங்கிறது ரெண்டு ஒண்ணுங்க, வாக்குக்கு ஈசர் நாவுக்கு அரசர் வாகீசர். அதே முதல் பாட்டிலே சேர்க்கலா சொல்லிவிட்டார், திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி நெறிவாளர் வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாம சீர்வரவல் உருகின்றேன் பேருலையில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராது பெரிய புராணம். ஆகையினாலே அப்படி வாகீசருடைய திருவடியை தலைமையில தரித்துக் கொண்டு பாசங்களை துரைத்து விடுவோமாக. அதுக்கு மேல வருகிறாரு ஒருத்தர், அவர் யாரு வருவா? என்றும் திருமண கோல பெருமான், என்றும் திருமண கோல பெருமான் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.
தெளிவாக திருவருளை தருவாயே பரகருணை பெருவாழ்வே பரசிவத துவஞான அரணருள புதல்வோனே அருணகிரி பெருமாளே அருணகிரி பெருமாளே நம பார்வதீபதே உலகம் எல்லாம் நம பார்வதீபதே.